إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إلا بهلم வையகங்கள் அனைத்தையும் படைத்து தன்னந்தனியை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு சொந்தமானது. சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் நபிமார்கள் தூதர்கள் மீதிலும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி அவர்களது உத்தம தோழர்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் மறுமை நாள் வரைக்கும் அன்னார் வழியில் செல்லக்கூடிய எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. مستدرك حاكم என்ற கிரந்தத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு சஹீஹான ஹதீஸை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் قال لرجل وهو يعيله ஒரு மனிதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உபதேசங்களை செய்தார்கள். அந்த உபதேசத்தின் போது பின்வரக்கூடிய விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொன்னார்கள். இக்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின், ஐந்து விடயங்களை ஐந்து விடயங்கள் நிகழ்வதற்கு முன்னால் நீ அதனை கவனித்துக்கொள், அதிலே விழிப்பாக இரு, அதனை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஷபாபக கபல ஹரமிக், உன்னுடைய வாலிபத்தை நீ பயன்படுத்திக் கொள் உன்னுடைய முதுமை ஏற்படுத்துவதற்கு முன்னால். வசிஹதக கபல சகமிக், உனக்கு நோய் ஏற்படுவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள். வகினாக கபல ஃபக்ரிக், உனக்கு ஏழ்மை ஏற்படுவதற்கு முன்னால் உனக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பை நீ நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள். வஃராகக கபல ஷுகலிக், உன்னுடைய ஓய்வு நேரத்தை உனக்கு வேலைகள் வருவதற்கு முன்னால் அந்த ஓய்வு நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள், அல்லது அதிலே விழிப்பாக இரு. வஹயாதக கபல மௌதிக், மரணத்திற்கு முன்னால் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள், அதிலே விழிப்பாக இரு என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு ஒரு உபதேசத்தை செய்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸில் சில விஷயங்களை நாங்கள் விளங்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய அருட்கொடைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அதிகமான அருட்கொடைகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறார். எங்களுடைய பிறப்பிலிருந்து நாங்கள் இறக்கும் வரைக்கும் எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து அம்சங்களுமே அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய அருள்களில் நின்றும் உள்ளதாகவே இருக்கிறது. இதிலே யாரும் மறுப்பதற்கு முடியாது. எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஒன்று நிகழ்வது என்பது அது நலவாக நிகழுமானால் அது அல்லாஹ்வுடைய அருட்கொடையாலேயே அது நிகழ்கிறது என்பதை நாங்கள் சரியாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா அல் குர்ஆனில் எங்களுக்கு சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய எல்லாமே எங்களுடைய அருட்கொடைகள் தான். வஆதாக்கும் மின் குல்லி மா சால்துமு, என்ன விஷயங்களை நீங்கள் எங்களிடத்திலே கேட்டாலும் அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹ் எத்தனை அருட்கொடைகளை எனக்கு வழங்கியிருக்கிறான், எத்தனை அருள்கொடைகள் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீர்களே ஆனால் உங்களால் கணக்கெடுத்து முடித்துவிட முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். இத்தனை அளவு கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா நியமத்துகளை சொரிந்திருந்தாலும் இன்னஹு இன்னல் இன்சான லபலூமுன் கஃபார், நிச்சயமாக மனிதன் என்பவன் நிராகரிக்கக்கூடியவனாக அல்லாஹுடைய நன்றிக்கு நன்றி செலுத்தாமல் அவனுடைய அருள்களுக்கு நன்றி செலுத்தாமல் அநியாயக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். சூரத்துல் இப்ராஹிம் எனும் அத்தியாயத்தின் 34வது வசனத்திலேயே அல்லாஹு தஆலா இந்த விஷயங்களை எங்களுக்கு சொல்கிறான். எனவே நான் சொன்னேன், எங்களுடைய சகல விஷயங்களும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருள்கள். எங்களுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அல்லாஹ் எங்களுக்கு தந்த உறுப்புகள், அதிலே எந்த விதமான எங்களுடைய ஆற்றலால் இவை இருக்கிறது, எங்களுடைய ஆற்றலால் இது இயங்குகிறது, நாங்கள் தான் இதனை உருவாக்கி இருக்கிறோம் என்று யாராலும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய அருள்கள் நிரம்பி இருக்கின்றன. அதேபோல் இந்த சத்தியத்தை எடுத்துக்கொண்டால் கூட, இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் கூட, இது கூட அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். இந்த அருளின் காரணமாகத்தான் நீங்கள் அல்லாஹு தஆலா உங்களுக்கு செய்த நியமத்தை நினைத்து பாருங்கள், அந்த நியமத்தின் காரணமாகத்தான் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே இணைப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இல்லாவிட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையிலே உள்ளவர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்டைச் சேர்ந்தவர்கள், ஒவ்வொரு பகுதியைச் சேர்ந்தவர்கள், நிறத்தாலும் குலங்களாலும் வித்தியாசப்பட்டவர்கள் என்றாலும் அல்லாஹினுடைய அருளின் காரணமாகத்தான் நாங்கள் சகோதரர்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்படி பல அருட்கொடைகள், அல்லாஹினுடைய அருட்கொடைகள் எங்களுக்கு இருக்கின்றன. அந்த அருட்கொடைகளை நாங்கள் கணக்கெடுத்தால் எங்களால் கணக்கெடுக்க கூட முடியாது. என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே விசேஷமான ஐந்து அருட்கொடைகளை சொல்லி, இந்த ஐந்து அருட்கொடைகளை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கக்கூடிய காலத்தை நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி அதன் மூலம் உச்சகட்ட பிரயோஜனத்தை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். இந்த ஐந்து நியமத்தும் அருள்களும் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதோடு இந்த ஐந்தில் ஒன்று இழக்கப்படுவதற்கு முன்னால் அவர் தன்னை தயார்படுத்தி நல்ல விடயங்களில் மார்க்க விஷயங்களில் முந்திக்கொள்ள வேண்டும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதான சில இடங்களிலே எங்களுக்கு தெரிவிப்படுத்தியிருக்கிறார். எனவே அல்லாஹுடைய அருட்கலைகளை பற்றி சொல்லுவதாக இருந்தால் அது எப்படிப்பட்ட ஒரு சிறிய ஒரு அருட்கொடையாக இருந்தாலும் மறுமை நாளிலே நாங்கள் அல்லாஹுக்கு அதற்குரிய கேள்வி கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அதாவது அவர்களுடைய கடுமையான ஒரு பசியின் காரணமாக அவர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து இரவு நேரத்தில் நடுப்பகுதியிலே வெளியாகின்றார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய உற்ற தோழரான அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் கடுமையான பசி, அவர்களும் அந்த நேரத்திலே வெளியாகி வருகின்றார். உண்ணுவதற்கு உணவு கிடையாது. அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் கடுமையான பசி, அவர்களும் வீட்டிலே இருக்க முடியாமல் வெளியாகி வருகின்றார்கள். ஏதாவது ரிஸ்குகள் கிடைக்குமா என்ற அடிப்படையில். எனவே இந்த மூன்று பேரும் ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போகின்றார்கள். அவர்கள் ஒரு அவர்களிடத்தில் இருந்த ஒரு ஆட்டை அறுத்து அவர்களுக்கு விருந்து கொடுக்கின்றார்கள். இந்த விருந்தையெல்லாம் சாப்பிட்டு விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடை. இந்த அருட்கொடையை பற்றியும் மறுமையிலே கேள்வி கணக்கு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனி வசனத்தை ஓதி காட்டினார்கள். மறுமை நாளில் அல்லாஹு தஆலா பல அருட்கொடைகளை உங்களுக்கு வழங்கி இருப்பான். அந்த அருட்கொடைகள் ஒவ்வொன்றை பற்றியும் உங்களிடத்திலே கேள்வி கணக்கு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏகப்பட்ட அநேகமான அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அது எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அதற்குரிய சரியான கணக்கை நாங்கள் இந்த உலகத்திலே நிறைவேற்றினால்தான், அதற்குரிய சரியான ஹக்கை நாங்கள் இந்த உலகத்திலே கொடுத்தால்தான் மறுமையிலே அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கிலே எங்களால் தப்ப முடியும். அதனை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்தால் அல்லது அதனை நாங்கள் பிழையாக பயன்படுத்தினால் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய விஷயங்களிலே அதனை நாங்கள் செயல்படுத்தினால் அல்லாஹு தஆலாவுடைய கேள்வி கணக்கிலே நாங்கள் மாட்டிக்கொள்வோம். அதிலிருந்து எங்களால் விடுதலையாக முடியாது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சுமார் ஐந்து மிகப்பெரிய அருட்கொடைகளை எங்களுக்கு சொல்லிக்காட்டி, இந்த ஐந்து அருட்கொடைகள் முடிவதற்கு முன்னால் அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. இந்த ஐந்து அருட்கொடைகளுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. இந்த எல்லையை ஒவ்வொருவரும் அடைந்தே தீர்வார்கள். யாரும் அதற்கு எல்லை காணாமல் நிரந்தரமாக இருக்கப் போவது கிடையாது. அந்த ஒவ்வொரு அருட்கொடைக்கும் எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை நீங்கள் தொடுவதற்கு முன்னால் அந்த அருட்கொடையினுடைய உச்சகட்ட பிரயோஜனத்தை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த அருட்கொடை முடிவதற்கு முன்னால் அதிலே விழிப்பாக இருந்து, எப்போது அது முடியும் என்று எங்களுக்கு தெரியாது, அது முடிவதற்கு முன்னால் அதனுடைய பிரயோஜனங்களை நாங்கள் சரியாக அடைந்து கொள்ள வேண்டும், அதிலே நாங்கள் விழிப்புணர்வோடு இருந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள். இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை பாருங்கள். இந்த ஹதீஸிலே ஏழு விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். திருமதி என்ற கிரந்தத்தில் வந்திருக்கக்கூடிய ஹசன் தரத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவேளை ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம், ஐந்து அருட்கொடைகள் நீங்குவதற்கு முன்னால் அதிலே நீங்கள் விழிப்பாக இருங்கள், கவனிப்பாக இருங்கள் என்ற விஷயத்தை ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? இவர்கள் விழிப்பாக இருங்கள் என்று சொன்னதை வைத்து எந்த விடயத்திலே நாங்கள் விழிப்பாக இருப்பது, கவனமாக இருப்பது, எதிலே நாங்கள் துரிதமாக செயல்படுவது என்ற விஷயத்திலே சிலருக்கு சந்தேகம் ஏற்படலாம். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த விஷயத்திலே ஒரு மனிதன் இந்த அருட்கொடைகள் நீங்குவதற்கு முன்னால் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அஅமாலி சபஅன், இந்த ஏழு நிகழ்வுகள் நிகழ்வதற்கு முன்னால் நீங்கள் எதிலே விழிப்பாக இருக்க வேண்டும் என்றால், உலகத்திலே அதிகமான சொத்துக்களை சம்பாதிக்கின்ற விஷயத்தில் அல்ல, அல்லது உலகத்திலே நீங்கள் ஒரு பெரிய படிப்பாளியாக ஆகிவிட வேண்டும் அதற்கு முன்னால் என்பதல்ல, அல்லது உலகத்திலே நீங்கள் ஒரு பெரிய பட்டம் பதவியிலே ஆகிவிட வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது உலகத்திலே நீங்கள் அதற்கு முன்னால் ஒரு பெரிய தொழிலதிபராக ஆகிவிட வேண்டும் என்பதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஏழு விஷயங்கள் நிகழ்வதற்கு முன்னால் நீங்கள் பாதிரூபில் ஆமால், நல்ல அமல்கள் விஷயத்திலே நீங்கள் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு உயர்வான இடத்தை நீங்கள் அடைந்து விடுங்கள். அந்த ஏழு விஷயங்கள் நிகழ்ந்து விடுமேயானால், அந்த அருள்கள் எங்களை விட்டு அகன்று விடுமேயானால், எங்களால் அந்த அளவு முயற்சி செய்ய முடியாது. ஒருவருடைய இளமை தவறிவிட்டால், ஒருவருடைய ஆரோக்கியம் தவறிவிட்டால், அல்லது ஒருவருடைய பண வசதி இல்லாமல் போய்விட்டால், ஒருவருடைய வாழ்க்கை இழக்கப்பட்டு விட்டால், இப்படிப்பட்ட அருள்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டால், அதற்கு பிறகு நன்மையான விஷயத்திலே போட்டி போடுவது, முந்துவது என்பது சாத்தியமில்லாது. தன்னுடைய நோயையும் தன்னுடைய முதுமையையும் தன்னுடைய மரண விஷயத்தையும் அங்கு கவனிப்பதற்கே அங்கு எங்களால் முடியாமல் போய்விடும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஏழு நிகழ்வுகள் நிகழ்வதற்கு முன்னால் நீங்கள் நன்மையான காரியங்களிலே ஒருவரோடு ஒருவர் போட்டுக்கொண்டு முந்திவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். முதலாவது, எங்களை அல்லாஹை மறக்கடிக்கக்கூடிய வகையில் மிகவும் கஷ்டப்படுத்தக்கூடிய எங்களுடைய ஏழ்மை, இந்த கடுமையான ஒரு ஏழ்மை எங்களுக்கு வந்துவிட்டால், எங்களால் எங்களுடைய அல்லாஹை ஞாபகம் செய்கின்ற விஷயத்தில், வணக்க வழிபாடுகளில் சரியாக ஆரோக்கியமாக ஈடுபடுகின்ற விஷயத்தில் எங்களால் முடியாமல் போய்விடும். முதலாவது. இரண்டாவது சொன்னார்கள், கைனன் முத்துகியன், வரம்பு மீறிய வசதி. சாதாரண ஒரு வசதி, ஒரு நடுத்தரமான வசதி என்பது ஒரு மனிதனை அழகான முறையிலே வைத்திருக்கும். ஆனால் அளவுக்கு மிச்சமாக பணங்கள் வந்து குவிந்து விட்டால், அளவுக்கு அதிகமாக அவருடைய செல்வம் அவரை ஆக்கிரமித்து விட்டால், அந்த நேரத்திலும் அவரால் சரியாக இயங்க முடியாது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ் மரதன் முஃப்ஸிதன், ஒருவரை அப்படியே உடைத்து விடக்கூடிய, பாழாக்கி விடக்கூடிய அவருடைய ஒரு நோய். இப்படிப்பட்ட இந்த நோய் வருவதற்கு முன்னாலும் அவர் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அடுத்தது சொன்னார்கள், அவ் ஹரமன் முஃபன்னிதன், அல்லது ஒருவரை சிறுபிள்ளைத்தனமாக ஆக்கிவிடக்கூடிய அவருடைய முதுமை. ஆரம்பத்திலே குழந்தையாக இருக்கக்கூடியவர்கள் பிறகு வாலிபர்களாக ஆகி, பிறகு அவர்கள் முதுமை அடைந்து விடுகின்ற போது மீண்டும் குழந்தைத்தனத்தை அவர்கள் அடைந்து விடுகின்றார்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மீண்டும் குழந்தைத்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த முதுமைக்கு முன்னால் நீங்கள் தயாராகிவிடுங்கள். அதே போன்று சொன்னார்கள், அல்லது திடீரென்று ஏற்படக்கூடிய, எந்த ஒரு முன்னறிவித்தலும் இல்லாமல், எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் ஏற்படக்கூடிய மரணம், இந்த மரணத்திற்கு முன்னாலும் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அபித்தஜால் ஃபஷர்ருன் ஆயிபின் யுன்தலர், அடுத்தது சொன்னார்கள், தஜ்ஜால் என்ற ஒரு மறைவான ஒரு விஷயம் இருக்கிறது. மறைவான விஷயங்களிலே மிகவும் கெட்ட ஒரு மறைவான விஷயம் இருக்குமாக இருந்தால் அது தஜ்ஜாலுடைய வருகை. அப்படிப்பட்ட அந்த தஜ்ஜால் வருவதற்கு முன்னாலும் நீங்கள் நன்மையான விஷயத்திலே தயாராகி விடுங்கள். அடுத்ததாக சொன்னார்கள், அவிஸ்ஸாஅத்து வஸ்ஸாஅத்து அதுஹா வ அமர், அடுத்தது மறுமை. இந்த மறுமையும், இந்த மறுமை ஏற்படுவதற்கு முன்னாலும் நீங்கள் நன்மையான விஷயத்திலே தயாராகிவிடுங்கள். மறுமை என்பது சொல்லிவிட்டு வராது, திடீரென்று நிகழ்ந்து விடக்கூடியது. ஒருவர் தன்னுடைய ஆடு மாடுகளிலிருந்து பாலை கறப்பார், அந்த பாலை உட்கொள்வதற்கு முன்னால் அவர்களுக்கு மறுமை வந்து சேர்ந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட விஷயங்கள், நிகழ்வுகள் நிகழ்வதற்கு முன்னால் நீங்கள் நன்மையான விஷயத்திலே முந்திக் கொள்ளுங்கள், போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், அதனை நீங்கள் அடைந்து விடுங்கள், அந்த அந்தஸ்தை தொட்டு விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இவைகள் எல்லாமே அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள். அதிலே முதலாவது எங்களுடைய ஆரோக்கியம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்கி இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. எந்த விதமான பாரதூரமான நோய்கள் இல்லாமல், அதிலே சிரமப்படாமல், நாங்கள் ஒரு நல்ல முழு மனிதராக, ஒரு ஆரோக்கியமான மனிதராக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் வரைக்கும் எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கும். ஆனால் அந்த அருட்கொடை நிலைக்கார். ஏதோ ஒரு கட்டத்திலே ஒரு மனிதன் ஒரு நோய்க்கு உள்ளாகி விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இந்த நோய்கள் ஏற்படுவதற்கு முன்னால், ஆரோக்கியம் உங்களுடைய கையை விட்டு நழுவுவதற்கு முன்னால் நீங்கள் அமல்கள் விஷயத்திலே முந்திக் கொள்ளுங்கள் என்றார். ஆரோக்கியத்தினுடைய பெருமதி எங்களுக்கு நாங்கள் சுகமாக இருக்கின்ற போது விளங்கார். எப்போது அது விளங்கும் என்றால், திடீரென்று ஒரு நோயிலே நாங்கள் விழுந்து விடுவோமே ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த நேரத்தில் தான் அந்த ஆரோக்கியத்தினுடைய பெருமதி எங்களுக்கு விளங்கும். அந்த நேரத்தில் தான் நான் ஆரோக்கியமாக இருந்த போது இந்த அமல்களை நான் செய்திருக்கலாமே என்ற ஒரு யோசனை அந்த மனிதனுக்கு வரும். பட்டுவிட்டு திருந்துகின்றது ஒரு மூமினுடைய பண்பு கிடையாது. ஒன்று நிகழ்ந்ததன் பிறகு அதிலே படிப்பினை பெற்று அதற்கு பிறகு தன்னை மாற்றிக்கொள்வது என்பது ஒரு மூமினுடைய தன்மை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் என்னவாக இருக்கிறதோ அதேபோன்று அல்லாஹு தஆலா எங்களை படைத்த ரப்பு, நாங்கள் என்னென்ன விஷயங்களிலே மேம்பட்டவர்களாக சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு உபதேசித்திருக்கின்றானோ, எப்படிப்பட்ட விஷயங்கள் எங்களிடத்திலே நிகழ்ந்தால் அல்லாஹ் விரும்புவான் என்று எங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றானோ, அப்படிப்பட்ட விஷயங்களை எங்களுக்கு ஆரோக்கியம் கெட்டு போவதற்கு முன்னால் நாங்கள் செய்து அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு நாங்கள் உள்ளாகிவிட வேண்டும். எனவே இந்த ஆரோக்கியத்தை பற்றி சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தங்களுடைய பிரார்த்தனைகளிலே இந்த ஆரோக்கியத்தை பற்றி அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் முஆஃபாத் ஃபித் துன்யா வல் ஆகிரா, யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நான் ஆரோக்கியமாக இருப்பதை நான் உன்னிடத்திலே வேண்டுகின்றேன் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார். அதே போன்று ஒவ்வொரு காலை மாலை துஆவை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா ஃபி துன்யா வல் ஆஹிரா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி, யா அல்லாஹ், நான் ஆரோக்கியத்தை வேண்டுகின்றேன் இந்த உலகத்திலும் மறுமையிலும், யா அல்லாஹ், நான் ஆரோக்கியத்தை மீண்டும் வேண்டுகின்றேன், மன்னிப்பையும் வேண்டுகின்றேன், என்னுடைய விஷயத்திலும், என்னுடைய குடும்பம் விஷயத்திலும், என்னுடைய சொத்துக்கள் விஷயத்திலும் ஆரோக்கியத்தையும் மன்னிப்பையும் யா அல்லாஹ் வேண்டுகின்றேன் என்று ஒவ்வொரு காலையும் மாலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யும்படி எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். குனூத் துஆவை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத், நேர்வழிக்கு அடுத்ததாக யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டியவர்களோடு நேர்வழியை காட்டுவாயாக என்று அடுத்த வசனம், வாஃபினி ஃபீமன் ஆஃபித், யார் யாருக்கெல்லாம் ஆரோக்கியத்தை நீ வழங்கினாயோ அந்த ஆரோக்கியத்தை நீ எங்களுக்கு எனக்கும் வழங்குவாயாக என்று அல்லாஹிடத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை. எனவே ஆரோக்கியம் என்பது மிக மிக பெருமதி வாய்ந்தது. ஒரு ஆரோக்கியம் ஒரு மனிதனை விட்டு இல்லாமல் போய்விட்டால் தான் அதனுடைய பெருமதி ஒரு மனிதனுக்கு விளங்குகின்றது. ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்லது நல்ல வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தனக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் அவருடைய பணங்களை அவர் பார்ப்பதில்லை. ஆரம்ப நேரத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு கஞ்சனாக இருந்திருப்பார், ஏழைகளுக்கு வழங்காமல் இருந்திருப்பார், தன்னுடைய ஜகாத்துகளில் கூட வழங்காமல் அவர் இருந்திருப்பார், அந்த அளவு தன்னுடைய பொருள்களை செலவழிக்கின்ற விஷயத்திலே கஞ்சனாக இருந்திருப்பார். ஆனால் அதே மனிதருக்கு நோய் வந்துவிட்டால் அந்த மனிதன் எப்படியெல்லாம் செலவழிக்கிறான் என்று பாருங்கள். ஏன்? ஆரோக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எனவே அவனுடைய சொத்துகளுடைய பெருமதி அவனுக்கு விளங்குவது கிடையாது. அது ஆயிரக்கணக்கில் இருக்கலாம், லட்சக்கணக்கிலே இருக்கலாம். இப்போதைய காணப்படக்கூடிய மருந்து வகைகள், ஆபரேஷன்கள், எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொண்டால் லட்சக்கணக்கிலே ஒரு மனிதருக்கு அவனுடைய விஷயங்களை சீர்படுத்துவதற்கு செலவாகின்றது. என்றாலும் எதை விற்றாவது, எத்தனை சொத்துக்களை விற்றாவது தன்னுடைய ஆரோக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதன் செலவழிக்கின்றான். எனவே அந்த அளவு ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு விஷயமாக இந்த ஆரோக்கியம் இருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஆரோக்கியத்தை எங்களுடைய கைகளால் நாங்கள் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. சில மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் பிழையான பாவனைகளை நடத்துகின்றார்கள், அதே போன்று புகைப்பிடிக்கின்றார்கள், அதே போன்று போதை வஸ்துகளை பயன்படுத்துகின்றார்கள், அதே போன்று மதுபான வகைகளை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். இவைகள் எல்லாமே அவர்களுடைய உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் கேடு விளைக்கக்கூடிய விஷயம். எனவே இந்த ஆரோக்கியத்தை அவர்கள் தங்களுடைய கைகளாலேயே அவர்கள் அழித்து விடுகிறார்கள். மறுமையிலே அல்லாஹ்வுடைய கேள்வி இருக்கிறது, உனக்கு தந்த இந்த ஆரோக்கியத்தை நீ ஏன் கெடுத்தாய்? அதுவும் ஹலாலான முறையில் அல்ல, ஹராமான முறையிலே கெடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களை அவர்களை விட்டு பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியத்தை நாங்கள் அழகான முறையிலே பயன்படுத்துவதற்கும், அதே போன்று இந்த ஆரோக்கியம் எங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கும், அதே போன்று இந்த ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளுகின்ற விஷயத்திலும் சரியாக இருந்து கொள்ள வேண்டும். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை, ஒரு சஹாபியை போய் பார்க்கின்றார்கள். அவருடைய கடுமையான நோயின் காரணமாக மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் திடகாத்திரமாக இருந்த மனிதர் ஒரு கோழி குஞ்சை போன்று அவர் ஆகிவிட்டார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அல்லாஹ்வை ஆச்சரியப்படுத்தி விட்டு, சுபஹானல்லாஹ், இவ்வளவு ஒரு நிலைமைக்கு, கஷ்டமான ஒரு நிலைமைக்கு அவர் உள்ளாகிவிட்டாரே என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனை செய்தீர்களா என்று. உடனே அந்த சஹாபி சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு பிரார்த்தனை செய்தேன். என்ன பிரார்த்தனை என்றால், யா அல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் மறுமையிலே, அதனை மறுமையிலே நீ எனக்கு தந்து விடாத, இந்த உலகத்திலே எனக்கு தந்துவிடு என்று நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தேன். அதனால் தான் எனக்கு இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மனிதர் பதில் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பிரார்த்தனை நீங்கள் கேட்டது பிழை, நீங்கள் இப்படி பிரார்த்தனை செய்யாதீர்கள். யா அல்லாஹ், எனக்கு இந்த உலகத்திலும் நல்லதைத்தா, மறு உலகத்திலும் நல்லதைத்தா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா. யா அல்லாஹ், எனக்கு இந்த உலகத்திலும் நல்லதை நடக்க வேண்டும், அதே போன்று மறு உலகத்திலும் எனக்கு நல்லதை நடக்க வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். அதே பிரார்த்தனையை தான் அடிக்கடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய துஆக்களிலே அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அதே பிரார்த்தனையை அவர்கள் ஏனைய சஹாபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஆரோக்கியத்தினுடைய பெருமதியை நாங்கள் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு நோய் வந்து வந்ததன் பிறகு அதை நாங்கள் உணர்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, வெறுமனே கவலைதான். நோய் வந்ததன் பிறகு ஆரோக்கியத்தை பற்றி நினைக்கின்ற போது கவலைதான் மிச்சம், அதற்கு பிறகு கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே அந்த நேரத்தில் இந்த ஆரோக்கியத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தினுடைய பெருமதியை நாங்கள் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் வைத்திய சாலைகளிலே சில பெரிய பெரிய வைத்திய சாலைகள் இருக்கின்றன, அவைகளிலே போய் சென்று அந்த நோயாளிகளை போய் பார்த்தாலே எங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தினுடைய பெருமதி அதாவது தானாகவே வந்துவிடும். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். மிக நீண்ட தூரம் நாங்கள் போக தேவையில்லை. எங்களுடைய எத்தனையோ சகோதரர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், மிக ஆரோக்கியமாக திடகாத்திரமாக உற்சாகமாக இருக்கக்கூடிய சகோதரர்கள், திடீரென்று அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒரு நோய் ஏற்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு போய்விடுகிறார்கள். எடுத்துக்காட்டுக்கு பல சகோதரர்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுடைய நோய்களை குணமாக்க வேண்டும், அவர்களுடைய நிலைமைகளை அல்லாஹு தஆலா சரியாக்க வேண்டும், அந்த நிலைமைகள் சரியாவதற்கு எங்களால் முடிந்த பங்களிப்பை நாங்கள் செய்ய வேண்டும், அதன் மூலம் ஒரு வேளை அல்லாஹு தஆலா எங்களுக்கும் அந்த நோய்கள் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எதற்காக நான் சொல்லுகின்றேன் என்றால், நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். நல்ல உற்சாகமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு திடீரென்று ஒரு நோய் ஏற்பட்டு விடுகின்றது, போய் பார்த்தால் ஏதாவது ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை சொல்லிவிடுவார்கள், உங்களுடைய கிட்னி ஃபெயிலியர் என்று சொல்லிவிடுவார்கள், அல்லது உங்களுடைய இதயத்தில என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுவார்கள், அல்லது உங்களுடைய ஈரலில என்ன பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் அதற்கு பிறகு அதனை திருத்துவது என்பது மிக மிக கஷ்டமாகிவிடும். எனவே இப்படிப்பட்ட சோதனைகள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தினுடைய பெருமதியை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், நல்ல வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றாக உண்பதற்கு வசதி இருக்கிறது, குடிப்பதற்கு வசதி இருக்கிறது, நன்றாக அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு வசதி இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய நோய் அதற்கு விடுவதில்லை. அவர்களுடைய மனம் துடிக்கிறது, அவைகளை சாப்பிட வேண்டும், சுவைக்க வேண்டும் என்று அவர்களுடைய மனம் துடிக்கிறது, அவர்களுடைய நாவு துடிக்கிறது, ஆனால் அவர்களால் சாப்பிட முடியவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்களுடைய நோய். எனவே இதுதான் இந்த உலக வாழ்க்கையிலே உள்ள மிக பாரதூரமான விஷயங்கள். எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எங்களால் ஆரோக்கியமாக தொடர்ந்து அதை ருசித்து சாப்பிடுவதற்கு முடியவில்லை, ஏதோ ஒரு நோயிலே அது கொண்டு தள்ளிவிடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே எங்களுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, நோய் என்ற ஒரு தன்மை ஏற்படுவதற்கு முன்னால் இந்த ஆரோக்கியத்தினுடைய பெருமதியை உணர்ந்து அதிலே நாங்கள் அதிகமான நல்ல அமல்கள் இபாதத்துகளை செய்து அதிலே நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஷபாபக கபல ஹரமி, உங்களுக்கு முதுமை ஏற்படுவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தையும் நீங்கள் நல்ல முறையிலே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே வாலிபம் என்பது அது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள்கொடைகளிலே ஒன்று. இந்த வாலிபத்தை ஒருவர் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டிலே பயன்படுத்துவாராக இருந்தால் மறுமையிலே நிழல் கிடைக்காத, அல்லாஹுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் கிடைக்காத அந்த நாளில் ஏழு பேருக்கு அல்லாஹு தஆலா நிழலை வழங்குகின்றானே, அந்த நிழல் வழங்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் தான் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டிலே வளர்ந்த வாலிபர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த வாலிபத்தை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று முதுமை என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முதுமையின் தீங்கிலிருந்தும் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக மினல் ஜுபன் வல் புகுல் வஆவுது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உம்ர். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை, யா அல்லாஹ், கோழைத்தனத்தை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன். அதே போன்று, யா அல்லாஹ், கஞ்சத்தனத்தை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகிறேன். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின் அன் உரத்த இலா அர்தலில் உம்ர். மிகவும் கஷ்டமான, மிகவும் அதாவது வயது கூடிய, தள்ளாடக்கூடிய அந்த வயதிற்குள் நான் உள்ளாக்கப்படுவதிலிருந்தும் யா அல்லாஹ் நான் உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்று எங்களுடைய காலை மாலை துஆவை எடுத்துக் கொள்ளுங்கள், அதிலும் இந்த விஷயம் வருகிறது. அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக மினல் கசல் வல் ஹரம் வசூயில் கிபர் வஃபித்னத்தி துன்யா வஆதாபில் கபர். யா அல்லாஹ், நான் சோம்பேறித்தனத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன், வல் ஹரம் முதுமைத்தனத்தை விட்டும், வசூயில் கிபர் முதுமையின் தீங்கிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன் என்று, அதே போன்று உலகத்தினுடைய ஃபித்னாக்கள் எல்லாவற்றை கபருடைய வேதனைகள் அனைத்தை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை துஆக்களிலே கேட்டு வந்திருக்கிறார். எனவே முதுமையும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அது ஏற்பட்டுவிட்டால் அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களால் சுயமாக இயங்க முடியாது, எங்களுடைய வாலிபத்திலே நாங்கள் ஓடி ஆடி திரிந்திருப்போம், பல விஷயங்களை தனித்து நின்று நாங்கள் சாதித்திருப்போம், நினைத்ததை செய்து முடித்திருப்போம், ஆனால் முதுமை வந்துவிட்டால் அதனை எங்களால் சரியாக செய்ய முடியாது, ஒருவருடைய துணையின்றி எங்களால் எழுந்து நிற்கக்கூடிய முடியாத காலங்கள் கூட வரலாம். அல்லாஹ் பாதுகாக்கவே. ஒருவருடைய துணையின்றி எங்களால் உட்கார முடியாது, ஒருவருடைய துணையின்றி எங்களுடைய இயற்கை கடன்களை எங்களால் நிறைவேற்ற முடியாது, ஒருவருடைய துணையின்றி எங்களால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. இப்படியான ஒரு நிலைமை எங்களுக்கு வருவதற்கு முன்னால் இளமை பருவத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் இப்படி தள்ளாடக்கூடிய வயதிலே ஏற்பட்டு ஏனைய மக்களுக்கு கஷ்டம் கொடுத்து துன்பம் கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு சிரமத்தை கொடுப்பதையும் நாங்கள் விரும்பக்கூடாது. அதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பிரார்த்தனை கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒன்றுமில்லை, காலை மாலை துஆக்களை சரியாக ஓதி வந்தாலே அநேகமான விஷயங்களிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. ஆனால் எங்களுடைய வேலைப்பளு, எங்களுடைய துன்யாவுடைய வேலை அதிகமாக இருப்பதன் காரணமாக அநேகமானவர்கள் 90% ஓதுவதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் அதனுடைய பெருமதியை அவர்கள் சரியாக உணர்வதில்லை. எப்படிப்பட்ட அழகான பிரார்த்தனைகள், பெருமதியான பிரார்த்தனைகள் காலை மாலை துஆக்களில் இடம்பெற்றிருக்கின்றன என்று பாருங்கள். அதே போன்று தூங்கச் செல்லும் போது ஓதக்கூடிய துஆக்களிலே எவ்வளவு பெருமதியான பிரார்த்தனைகள் இருக்கின்றன என்று பாருங்கள். எனவே இவைகளெல்லாம் நாங்கள் சரியாக ஓதி வந்தால்தான் அதிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறலாம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்குவான், முதுமையின் தீங்குகளில் இருந்து எங்களை பாதுகாப்பான், அல்லது உலகத்தினுடைய ஃபித்னாவில் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், கபருடைய வேதனைகளில் இருந்து அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாப்பான். எனவே காலை மாலை துஆக்கள் நாங்கள் அன்றாடம் தொடர்ச்சியாக சரியாக ஓதி வர வேண்டும். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு ஒரு மனிதர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு விட்டார். அப்ப அவரை சிலர் பார்க்க சென்றார்கள். பார்த்த நேரத்தில், உங்களுக்கு எப்படி நல்ல ஆரோக்கியமாக இருந்தீர்கள், எப்படி உங்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டது என்று அந்த மனிதரை பார்த்து கேட்டபோது அவர் சொன்னார், நான் வல்லமையாக காலை மாலை துஆ ஓதி வந்தேன். பிஸ்மில்லாஹி லல்லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் என்ற துஆவை நான் வல்லமையாக ஓதி வருவேன். ஆனால் அன்றைய தினம் இந்த நோய் ஏற்பட்ட தினம் என்னால் ஓத கிடைக்கவில்லை. அது ஏதோ ஒரு வகையில் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டு அதனுடைய ஒரு பாதிப்பு என்று அவர் சொன்னார். இது உண்மையோ பிழையோ, சரியோ பிழையோ, அதனுடைய ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்காமல் சரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி உலக விஷயங்களை ஞாபகப்படுத்தி நாங்கள் செய்து முடிக்கின்றோமோ, அதே போன்று இந்த துவா விஷயத்திலும் நாங்கள் சரியான ஒரு கவனம் செலுத்தி அதை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். எனவே எங்களுடைய வாலிபத்தை முதுமை ஏற்படுவதற்கு முன்னால் சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதுமை ஏற்பட்டதன் பிறகு சரியாக தொழுகைக்கு பள்ளிக்கு வர முடியாது, சுபஹ் தொழுகைக்கு ஜமாஅத்திலே கலந்து கொள்ள முடியாது, பணியின் காரணமாக அவர்களுடைய நோயின் காரணமாக அவர்களால் முடியாமல் போய்விடும். அதே போன்று சரியாக முந்தி நடந்து வரக்கூடியவர்கள் அவர்களால் நடந்து வர முடியாது, வாகனங்களிலே வரக்கூடியவர்களால் வர முடியாது. இப்படியான பல சிக்கல்கள் உருவாவதற்கு முன்னால், முதுமையின் காரணமாக இப்படியான அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கு முன்னால், எங்களுடைய நன்மைகளை நாங்கள் சரியாக சேர்த்து நாங்கள் வைத்துவிட வேண்டும். அதை நாங்கள் சரியாக வைத்துவிட்டால் எங்களுக்கு மறுமையிலே எந்த ஒரு கவலையும் கிடையாது. மிக அழகான முறையிலே நாங்கள் எங்களிடத்திலே ஷிருக்குகள் இல்லை என்றால், விதாத்துகள் எங்களிடத்திலே உட்புகுறவில்லை என்றால், மிகவும் நிம்மதியாக அழகான முறையிலே சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹயாதக கபல வஃபராகக கபல ஷுகலி, வேலை பழு வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வு நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். இன்று நாங்கள் பார்க்கிறோம் ஓய்வு நேரங்கள் எல்லாம் வீணடிக்கப்படுகின்றன. 99% வீதமான ஓய்வு நேரங்கள் வெறுமனே தேவையில்லாத விஷயங்களிலும், ஹராமான விஷயங்களிலும், மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்களிலும், இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் கொடுக்காத விஷயங்களிலுமே தான் அந்த ஓய்வு நேரங்கள் செலவழிக்கப்படுகின்றன. ஓய்வு நேரத்தை போக்குவதற்காக வேண்டி ஹராத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் ஓய்வு நேரம் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீ கதீரின் மினன்னாஸ். இரண்டு அருக்கொடைகள் இருக்கின்றன, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருக்கொடைகள். ஆனால் மனிதர்களிடத்தில் அதிகமானவர்களிடத்தில் அது ஒரு எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் வீணடிக்கப்படுகிறது. அதிலே சொன்னார்கள், ஒன்று அஸ்ஸிஹா ஆரோக்கியம், இரண்டாவது சொன்னார்கள் அல் ஃபராக் ஓய்வு. இந்த இரண்டு விஷயங்களும், ஆரோக்கியமும் ஓய்வும், மனிதர்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு பெருமதியும் இல்லாத மாதிரி அது அப்படியே வீணடிக்கப்படுகிறது, பிரயோஜனம் இல்லாமல் அது கழிந்து விடுகிறது என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே எங்களுடைய ஓய்வு நேரத்தை நாங்கள் அழகான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அழகான முறையில் என்றால் என்ன, பாஜிரு பில் அமால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்மையான விஷயங்களை அடைந்து கொள்கின்ற விஷயத்திலே நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு ஓய்வு கிடைக்கிறதா, ஒரு சகோதரரை போய் சந்தியுங்கள், அவரை சுகம் விசாரியுங்கள். ஒரு ஓய்வு கிடைக்கிறதா, ஒரு சகோதரர் கஷ்டப்படுகின்றாரா, அவர் கஷ்டத்திலே நீங்கள் பங்கு கொடுங்கள். ஒரு ஓய்வு கிடைக்கிறதா, பள்ளிக்கு வந்து 4 திக்ர்களை செய்யுங்கள். ஒரு ஓய்வு கிடைக்கிறதா, பள்ளிக்கு வந்து 2 ரகாத்துகளை சுன்னத்துகளை தொழுங்கள், நபிலான தொழுகைகளை தொழுங்கள். ஒரு ஓய்வு கிடைக்கிறதா, யாராவது எங்களுக்கு என்ன வகையிலாவது உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதனை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் நேரங்கள் என்பது பெருமதியானது, அதனுடைய பெருமதி எங்களால் உணர முடியாது. ஆனால் மறுமையிலேதான் அதனுடைய பெருமதி எங்களுக்கு விளங்கும். எனவே இந்த ஓய்வு நேரத்தை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வேலை வாய்ப்புகள் வந்து அல்லாஹ்வுடைய ஞாபகங்களை விட்டும் வணக்க வழிபாடுகளை விட்டும் எங்களை திசை திருப்புவதற்கு முன்னால் இந்த ஓய்வு நேரத்திலே அல்லாஹ்வை ஞாபகம் செய்கின்ற விஷயத்திலும் நல்ல விஷயங்களையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே இருந்து அதிகமாக திக்ர்கள் செய்து நல்ல வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய ஒரு சகோதரர் இருந்தால் நல்ல உழைப்பாளி, நன்றாக பாடுபடக்கூடியவர், நன்றாக உழைக்கக்கூடியவர். ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவர் எப்பொழுது பார்த்தாலும் பள்ளியிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார், நான் தான் உழைத்து கஷ்டப்படுகிறேன், நான் தான் இவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி நினைக்காதே, உனக்கு உணவு வழங்கப்படுவதும் இவருடைய துஆவின் காரணமாக, இவர் செய்யக்கூடிய திக்ரின் காரணமாக, இவர் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதன் காரணமாகத்தான் உனக்கும் அல்லாஹு தஆலா ரிஸ்கை தருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படித்தான் எங்களுக்கு மார்க்கம் போதிக்கிறது. எனவே இந்த வழியிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹயாதக கபல மௌதிக், உன்னுடைய மரணம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக பயன்படுத்திக். அங்கு மரணம் வந்துவிட்டால் நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன வாய்ப்பு இருக்கிறது? ஒரு மனிதர் மரணித்து விட்டார், எல்லா நன்மையினுடைய வாயில்களும் அடைக்கப்பட்டு விடுகின்றன. எனவே நன்மை அவருக்கு இல்லாமல் போய்விடுகின்றது. எனவே இதற்கு முன்னால், இந்த மரணம் வருவதற்கு முன்னால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்ஸுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். மனிதர்களே, விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹை சரியான முறையிலே பயந்து கொள்ளுங்கள். வல் தன்ஸுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமை என்று ஒன்று இருக்கிறது, அந்த மறுமை நாளுக்காக தான் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறது என்று ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு கனவும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திக்க வேண்டும், திடீரென்று என்னுடைய ஒரு மரணம் வந்துவிட்டால் நாளை மறுமை, அதற்கு பிறகு மறுமை வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு மறுமை வாழ்க்கை. எனவே இந்த மரணத்திற்கு நான் தயாராக இருக்கின்றேனா என்று என்பதை பற்றி ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதற்குரிய தயார் நிலையிலே நாங்கள் இருக்க வேண்டும். மரணம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு நல்லமல்கள் செய்ய முடியாது. எனவே சதகாக்களில் ஈடுபடாதவர்கள், ஜகாத்து கொடுக்காதவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்காதவர்கள், தொழுகையை சரியாக கடைபிடிக்காதவர்கள், தங்களுடைய உயிர் தொண்டைக்குழியை அடைந்ததன் பிறகுதான் லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் என்னை இன்னும் கொஞ்சம் காலம் பிற்படுத்தினால் எனக்கு இப்போது விஷயம் தெளிவாக விளங்குகிறது, எனவே இன்னும் கொஞ்சம் காலம் பிற்படுத்தினால் என்னுடைய சொத்துக்களை நான் செலவழிப்பேன், நல்ல வணக்க வழிபாடுகளிலே நான் ஈடுபடுவேன், நான் நல்லோர்களின் என்னும் உள்ளவனாக மாறிவிடுவேன் யா அல்லாஹ் என்று அவன் சொல்லுவான். ஆனால் வலன் யுஅக்கிர் அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, எந்த ஒரு ஆத்மாவினுடைய அஜல் அதற்குரிய அந்த தவணை வந்துவிட்டால் அல்லாஹு தஆலா அந்த ஆத்மாவை பிற்படுத்த மாட்டான், ஒரு கணமும் பிற்படுத்தப்பட மாட்டாது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிடுவான். கல்லா, மீண்டும் நான் போக வேண்டும், உலகத்தை அடைய வேண்டும், மீண்டும் நான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று மனிதன் கேட்கின்றான். இது வெறும் வார்த்தை என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அதற்கு பிறகு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்னால் ஒரு புத்திசாலியான ஒரு மோமின் அதற்கு தயாராகிவிட வேண்டும். வெள்ளம் வருமுன் அணை கட்ட வேண்டும் என்று சொல்லுவார். வெள்ளம் வந்ததன் பிறகு அணை கட்ட முடியாது. வெள்ளம் வருமுன் அணை கட்டினால் தான் அந்த வெள்ளத்திற்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, அது எங்களை தாக்காதவாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே போன்று மரணம் வருவதற்கு முன்னால் மரணத்திற்கு பிறகான வாழ்க்கைக்குரிய எல்லா விஷயங்களையும் நாங்கள் தயார்படுத்தி விட வேண்டும். மரணம் என்பது சொல்லிவிட்டு வராது, மரணம் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு வர முடியாது. இத்தினாம் தியதி உங்களுக்கு மரணம் இருக்கிறது என்று யாருக்கும் குறித்து கொடுக்கப்படவில்லை. எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எந்த மனிதனுடைய உயிர் எப்பொழுது போர்க்கப்படும் என்று யாருக்கும் தெரியாது. என்றாலும் எந்த நேரத்திலும் ஒரு முஸ்லீம் இந்த மரணத்தை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதனை சந்திப்பதற்கு, அல்லாஹை சந்திப்பதற்கு விரும்பக்கூடிய ஒரு சுபாவம் அவரிடத்தில் இருக்க வேண்டும். அதற்குரிய தயார் என்னவென்றால், ஹராமான விஷயங்களில் இருந்து தவிர்ந்து ஹலாலான விஷயங்களிலே முழுமையாக ஈடுபட்டு தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்குரிய நன்மைகள் விஷயத்திலே முடிந்த அளவு தன்னுடைய ஆரோக்கியமான நேரத்திலும் ஓய்வு நேரத்திலும் அதேபோன்று உயிரோடு இருக்கக்கூடிய தன்னுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஈடுபட்டு அதற்குரிய தயார் நிலையை அவர் அடைந்து விட வேண்டும். எனவே மரணம் வந்ததன் பிறகு நான் செலவழிக்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் கொடுக்கிறேன் என்று சொல்வதில் எந்த விதமான ஒரு பிரயோஜனம் கிடையாது. எனவே அல்லாஹு தஆலா விசுவாசிகளை பற்றி என்ன சொல்கிறான், அவர்கள் ஒன்று நடந்ததன் பிறகு அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள், அதன் பிறகுதான் அவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்ற நிலையிலே அவர்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா விசுவாசிகளை பற்றி சொல்கிறான், வல்லதீன ஜித்தனபுத்தாவூத், அவர்கள் தாவூத்துகளை வழிபடுகின்ற விஷயத்தில், அதனை வழிபடுகின்ற விஷயத்திலே முற்றுமுழுதாக தவிர்ந்திருப்பார்கள். அதே போன்று வஅனாபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் முழுமையாக சாய்ந்தவர்களாக விசுவாசிகள் இருப்பார்கள். எந்த நேரத்திலும் லஹுமுல் புஷ்ரா, அவர்களுக்கு தான் நன்மாராயம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபபஷ்ஷிர், நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், இபாதியல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸன, எப்படிப்பட்ட அடியார்களுக்கு நன்மாராயம் வேண்டும் என்றால் இவர்கள் நல்ல விஷயங்களை கேட்டதும் அதனை சரியாக தங்களுடைய காதுகளின் ஊடாக உள்வாங்கி தங்களுடைய உள்ளத்திலே பதித்து அதனை தங்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் அமல்படுத்தினால் அப்படிப்பட்ட நல்ல விசுவாசிகளுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். உலாஇகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இப்படியான தன்மை யாரிடத்திலே இருக்கிறதோ, நான் நாளை திருந்துவேன், இன்று எனக்கு சில வேலைகள் இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் வாழலாம், இப்பொழுது என்ன அவசரம் என்று யாரெல்லாம் பிற்படுத்துகின்றால் அவர்களிடத்தில் அந்த தன்மை கிடையாது. ஒரு விஷயம் நடந்ததன் பிறகு, ஒரு விஷயம் சொல்லப்படுகின்ற போது உடனே அதனை உணர்ந்து இன்று இப்பொழுதே நான் அதனை திருத்தி என்னுடைய வாழ்நாளினை நான் அமலுக்கு கொண்டு வருவேன் என்று யாரெல்லாம் உணர்ந்து உடனே செயல்படுகின்றார்களோ, அதனை தங்களுடைய உள்ளத்திலே உள்வாங்கி செயல்படுகின்றார்களோ, அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அப்படிப்பட்டவர்கள் தான் உலாஇகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், அவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா நேர்வழியை காட்டியிருக்கிறான். وَأُولَٰئِكَ هُمْ أُولُو الْأَلْبَابِ அவர்கள்தான் புத்திசாலிகள். ஒன்று பட்டதன் பிறகு அதிலே படிப்பினை பெற்று அதற்கு பிறகு அதிலே கவலைப்படுபவர்கள் புத்திசாலிகள் அல்ல. சொல்லப்படுகின்ற போது உடனே உணர்ந்து அதிலே சரியாக விளங்கி அதனை பின்பற்றுகின்றார்களே, உலாஇக்கு ஹும் உலுல் அல்பாப், அவர்கள்தான் புத்திசாலிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். எந்த ஒரு நன்மையான விஷயத்தையும் நாங்கள் பிற்படுத்தக்கூடாது, எந்த ஒரு நல்ல ஒரு காரியத்தையும் நாங்கள் தாமதப்படுத்திக் கொண்டிருக்க கூடாது. முடிந்த வரைக்கும் அதை நாங்கள் சீக்கிரமாக அழகான முறையிலே அதனை செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மறுமையிலே நாங்கள் மறுமையை அடைந்ததன் பிறகு அந்த மறுமையிலே எங்களுடைய அபிலாஷைகள் எப்படி இருக்கும், ஒவ்வொருடைய அபிலாஷைகளும் எப்படி இருக்கும் என்றால் அல்லாஹு தஆலா உடைய சன்னிதானத்திற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் யோசிப்பான். எப்படி யோசிப்பான்? நான் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் சுஜூதிலே கிடந்திருந்தாலும் என்னுடைய அமல்கள் போதாது என்று யோசிப்பான். ஆனால் அந்த நேரத்திலே உணர்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனவே அந்த நேரத்தில் நான் முழுக்க முழுக்க சுஜூதிலேயே கிடந்திருக்க வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய மனிதன் இந்த நேரத்தில் சின்ன சின்ன அமல்களை செய்வதற்கு பின்வாங்குகின்றான். சின்ன சின்ன தான தர்மங்களை செய்வதற்கு அவன் பின்வாங்குகின்றான். சில அமல்களை சரியாக செய்வதற்கு அவன் பின்வாங்குகின்றான். ஹராத்திலே ஈடுபடுவதற்கு முன் வருகின்றான். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை வந்ததன் பிறகுதான் அவர்கள் சரியாக உணர்ந்து கொள்வார்கள். எனவே அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகள் விஷயத்திலே நாங்கள் சரியாக பேணுதலாக இருக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு அருட்கொடைகளும் இலேசானதல்ல. மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கணக்கு கொடுக்கவும் வேண்டியிருக்கிறது. இந்த கணக்குகளை நாங்கள் சரியாக தீர்க்காமல், இந்த கணக்குகளை நாங்கள் சரியாக கொடுக்காமல் மறுமையிலே சுவனம் நுழையவும் முடியாது, அல்லாஹுடைய கேள்வி சன்னிதானத்தில் இருந்து நகரவும் முடியாது. இதனை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமிதி என்ற கிரந்தத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா, எந்த ஒரு அடியானுடைய கால் பாதமும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் இருந்து நகராது, ஹத்தா யுஸ்அல, அவரிடத்திலே கேட்கப்படும் வரை, அன் உம்ரிஹி ஃபீம அஃனாஹு, அவருடைய வாழ்நாளை பற்றி அவரிடத்திலே கேட்கப்படும், உங்களுடைய 70 வருடம் உங்களுக்கு தந்திருந்தேன் எப்படி செலவழித்தீர்கள், உங்களுக்கு 60 வருடம் தரப்பட்டது எப்படி நீங்கள் செலவழித்தீர்கள் என்றெல்லாம் கேள்வி கணக்கு இருக்கிறது. அதற்கு பதில் சொல்லாமல் அவர்களால் நகர முடியாது. அதே போன்று சொன்னார்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட மார்க் அறிவை பற்றி அவரிடத்திலே கேட்கப்படும், எல்லாம் தெரியும், தொழுதால் இந்த நன்மை இருக்கிறது என்று தெரியும், தொழாதவன் முஷ்ரிக் காஃபிர் என்று தெரியும், பீடி சிகரெட் பாவனை கூடாது என்று நன்றாக தெரியும், போதை வஸ்துகள் பாவிக்க கூடாது என்று நன்றாக தெரியும். எல்லா அறிவும் ஞானமும் மார்க்கும் நல்லா உள்ளாக இருக்கிறது, ஆனால் செயல்பாடு கிடையாது. எனவே இந்த செயல்பாடு இல்லாத மனிதரை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்பான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு விஷயத்தில் நீங்கள் எப்படி செயல்படுத்தினீர்கள், உங்களுக்கு இந்த விஷயத்திலே அறிவு இருந்ததா இல்லையா, அந்த அறிவை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீர்களா இல்லையா, அல்லது தெரிந்தும் தெரியாதவர்களைப் போன்று இருந்தீர்களா இல்லையா என்பதை பற்றி பதில் கொடுக்காமல் அவர்களால் நகர முடியாது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வான் மாலிகி மின் ஐன இக்தஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு, ஒரு மனிதனுடைய சொத்துக்களை பற்றியும் கேட்கப்படும். சொத்துக்களை பற்றி 2 கேள்விகள். ஒன்று, உங்களுடைய சொத்துக்களை எப்படி சம்பாதித்தீர்கள், ஒரு கேள்வி, உங்களுடைய சொத்துக்களை எப்படி செலவழித்தீர்கள், 2 கேள்விகளும் இருக்கிறது. ஹராமான விஷயங்களிலே சொத்துக்களை செலவழித்தவர்கள் அதிலே வளமாக மாட்டிக்கொள்வார்கள் அல்லாஹ்விடத்திலே. வீண் விரயங்களிலே தங்களுடைய சொத்துக்களை வீணாக்கியவர்கள் வசமாக அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்வார்கள். ஹராமான விஷயத்திலே தங்களுடைய சொத்துக்களை சம்பாதித்துக் கொண்டவர்கள் இன்னொரு மனிதரை ஏமாற்றி அவருக்கு மோசடி செய்து அவருக்கு துரோகம் இழைத்து சொத்துக்களை சம்பாதித்துக் கொண்டவர்கள் எல்லாம் மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே வளமாக அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். அதற்கு பதில் சொல்லாமல் அவர்களால் நகர முடியாது. அது மட்டுமல்ல, வான் ஜிஸ்மிஹி ஃபீ மாவலாஹு, ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புகளை பற்றியும் கேட்கப்படும். அந்த உடம்பை அல்லாஹு தஆலா அமானிதமாக தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்தை நீங்கள் எப்படி நீங்கள் செலவழித்தீர்கள், எப்படி இந்த உடம்பினுடைய சக்திகளை வீண்வரையமாக்கினீர்கள், எப்படி இந்த சக்திகளை பயன்படுத்தினீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு கொடுக்காமல் எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ்வுடைய கேள்வி சன்னிதானத்திலிருந்து நகர முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹு தஆலா தற்காலிகமாக எங்களை இந்த உலகத்திலே குடியிருத்தாற்றியிருக்கிறான். காரணம் என்னவென்றால், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களிலே சிறந்த நல்லமல்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை பரீட்சிப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா எங்களை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறான். அந்த வாழ்க்கைக்காக வேண்டிய சில அருக்குடைகளையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அந்த அருக்குடைகளை நாங்கள் சரியாக பயன்படுத்தி அல்லாஹுக்கு கேள்விகளுக்கு கொடுக்கக்கூடிய வகையிலே பயன்படுத்தி எங்களுடைய நன்மைகளுடைய எண்ணிக்கைகளை சரியாக அதன் மூலம் கூட்டிக் கொண்டு மறுமையிலே சிறந்த வெற்றியை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.